நேயர்களுக்கு வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழோசை. டிசம்பர் மாதம் 24 தேதி செவ்வாய்க்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியில் உங்களுடன் சிவராமகிருஷ்ணன். தமிழோசையில் முதலாவதாக செய்தி அறிக்கும் பின்னர் தொடரும் செய்தி அரங்கில், இலங்கை ஜனாதிபதி பேச்சுவார்த்தைக்காக வருமாறு அழைத்ததை தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் நிராகரித்துள்ளது பற்றிய செய்திகள்.
சம்பந்தனையாவும் விக்னேஸ்வரன் ஐயாவும் இந்த விடயம் சம்பந்தமாக தனிப்பட்ட முறையில் முடிவெடுக்க முடியாது. இன்றைக்கு கட்சி கூடி அந்த விடயம் சம்பந்தமாக முடிவெடுத்திருக்கின்றது. கட்சியினுடைய முடிவு தான் எங்களுடைய முடிவு.
இலங்கை மகளிர் மற்றும் சிறார்கள் நலத்துறை அமைச்சர் திஸ கரளியத பதவி விலக வேண்டும் என்று பெண்கள் அமைப்பு கோரியுள்ள விவரங்கள். தமிழகத்தில் ஆதி திராவிடர்கள் நல பள்ளிகளின் நிலை குறித்து நடத்தப்பட்ட ஆய்வு குறித்த தகவல்கள்.
இலவச கட்டாய கல்வி உரிமை சட்டம் 2009 அமல்படுத்தப்பட்டு 4 வருடங்கள் ஆகியிருக்கின்ற சூழ்நிலையில் தலித்து குழந்தைகளுக்காக உருவாக்கப்பட்ட இந்த பள்ளிகள் சிறப்பான கல்வியை அவர்களுக்கு தேவையான கல்வி கொடுக்கக்கூடியதாக இருக்கிறதா என்று பார்த்தால் இல்லை என்கிற ஒரு நிலை எங்களுக்கு கிடைத்தது.
AK-47 ரக துப்பாக்கியின் உலக அளவிலான ஆளுமையும் பின்னர் அனைவருக்கும் அறிவியலும் கேட்கலாம். இது லண்டன் பிபிசியின் தமிழோசை.
செய்தி அறிக்கை வழங்குவோர் எல்ஆர் ஜெகதீசன் மற்றும் சுவாமிநாதன்.
தெற்கு சூடானில் 75 சடலங்கள் ஒரே இடத்தில் புதைக்கப்பட்ட மனித புதைக்குழி ஒன்றை தமது புலனாய்வு அதிகாரிகள் அடையாளம் கண்டிருப்பதாக ஐநா மன்றத்தின் மனித உரிமைகள் ஆணையரின் அலுவலகம் விடுத்திருக்கும் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. யூனிட்டி மாகாணத்தில் இருக்கும் பென்டியூ என்கிற நகரத்தில் இந்த சடலங்கள் கண்டெடுக்கப்பட்டிருப்பதாக ஐநாவின் செய்தி தொடர்பு அதிகாரி ஒருவர் பிபிசியிடம் தெரிவித்திருக்கிறார். இந்த நகரம்தான் பல நாட்களுக்கு முன்னர் தெற்கு சூடானின் முன்னாள் துணை அதிபர் ரீக் மார்ஷேவுக்கு ஆதரவான படைகளின் கைகளில் விழுந்தது. இந்த சடலங்கள் எப்பொழுது அங்கே புதைக்கப்பட்டன என்பதை தம்மால் உடனடியாக உறுதியாக கூற முடியாது என்றும் அந்த ஐநா அதிகாரி தெரிவித்திருக்கிறார். முன்னதாக தலைநகர் ஜூபாவில் இருக்கும் அரசு ஆதரவு படையினர் 200 பேர் வரை கொன்றதை பார்த்தவர்கள் தன்னிடம் செய்தியை தெரிவித்ததாக ஒரு பத்திரிகையாளர் தெரிவித்திருந்தார். ஆனால் இந்த கொலைகள் குறித்து கருத்து வெளியிட்ட தெற்கு சூடானின் வெளியுறவு அமைச்சர் பார்னபா பெஞ்சமின், சில கொலைகள் நடந்திருக்கலாமே தவிர பலர் கொல்லப்பட்டதாக வெளியாகும் செய்திகள் எல்லாம் உண்மை அல்ல என்று மறுத்திருக்கிறார்.
That is an absolute lie. It is not true. This is not an ethnic war. There is true that the
சர்வதேச மட்டத்தில் இங்கே அமைதியை கொண்டு வருவதற்கான முயற்சிகள் தொடர்ந்தும் நடந்து வருகின்றன.
50 இஸ்லாமிய தீவிரவாதிகளை தாம் கொண்டிருப்பதாக நைஜீரியன் நாட்டு ராணுவம் தெரிவித்திருக்கிறது. தமது நாட்டிலிருந்து கேமரூன் நாட்டிற்கு எல்லையை கடந்து செல்ல முற்பட்ட போதே அவர்கள் கொல்லப்பட்டுள்ளதாக ராணுவம் மேலும் தெரிவித்திருக்கிறது. இந்த மோதல்களில் 15 ராணுவ வீரர்களும் 5 பொதுமக்களும் கொல்லப்பட்டுள்ளனர் என ராணுவ பேச்சாளர் கூறியிருக்கின்றார். நைஜீரியாவின் வடகிழக்கே பாமா நகரில் கடந்த வெள்ளிக்கிழமையன்று போக்கோ ஹராமின் போராளிகள் இராணுவத்தினர் தங்கியுள்ள பகுதிகள் மீது தாக்குதல்களை நடத்தியதை அடுத்தே இந்த இராணுவ தாக்குதல் நடைபெற்றிருக்கிறது. தாக்குதலை நடத்திய பிறகு போக்கோ ஹராமின் போராளிகள் அந்த தாங்கள் கடத்தி வந்த பெண்கள் மற்றும் குழந்தைகளுடன் நகரை விட்டு ஓடிவிட்டனர். கடந்த மே மாதம் முதல் வடகிழக்கு நைஜீரியாவில் இராணுவ முன்னெடுப்புகள் இடம்பெற்று வருகின்றன.
பாகிஸ்தானின் ஷியாக்களின் முக்கியமான மத ஊர்வலங்கள் நாடு தழுவிய நாளாக நடக்கும் இன்று செவ்வாய்க்கிழமையன்று அந்நாட்டின் தெற்கத்திய நகரான கராச்சியில் நடந்த குண்டுவெடிப்பில் குறைந்தது 3 பேராவது கொல்லப்பட்டிருக்கிறார்கள். 10 பேர் வரை காயமடைந்திருக்கிறார்கள். கராச்சியில் நடந்த மத ஊர்வலத்திற்கு முன்பாக இந்த குண்டுவெடிப்பு நடந்திருக்கிறது. இந்த ஊர்வல பாதையை நெடுக ஆயிரக்கணக்கான பாராமிலிட்ரி பாதுகாப்பாளர்கள் நிறுத்தப்பட்டிருந்தனர். மோட்டார் வாகனங்கள் மீது வந்த துப்பாக்கிதாரிகள் சுட்டுவிட்டு தப்பிச் செல்வதை தடுக்கும் நோக்கத்தில் மோட்டார் வாகனங்களில் பயணம் செய்வது கராச்சி நகரில் தடை செய்யப்பட்டிருக்கிறது. நாட்டின் பல நகரங்களில் செல்லிட தொலைபேசி சேவைகளும் தடுக்கப்பட்டிருக்கின்றன.
எல்லைப் பகுதியில் குறிசுட்டு படையினரால் நடத்தப்பட்ட தாக்குதலில் இஸ்ரேலிய படைச்சிப்பாய் ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கின்றார்.
Last night on the border with Lebanon an Israeli soldier was killed by a lethal shot.
இதற்கு பதிலடியாக இஸ்ரேல் நடத்திய விமான தாக்குதலில் 3 சிறுமி கொல்லப்பட்டிருப்பதாக காசாவிலிருந்து வரும் செய்திகள் தெரிவிக்கின்றன. இந்த தாக்குதல் காரணமாக அந்த பெண்ணின் தாயும் அவரின் இரு சகோதரரும் காயமடைந்திருப்பதாகவும் பாலத்தீன மருத்துவ வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன. காசாவை தனது கட்டுப்பாட்டில் வைத்திருக்கின்ற ஹமாஸ் இயக்கத்தின் இரு பயிற்சி முகாம்களை குறிவைத்து தாக்கியதாக இஸ்ரேல் கூறுகிறது.
நேபாளத்தில் புதிய நாடாளுமன்றத்தை உருவாக்குவது தொடர்பில் 1 காலமாக நீடித்து வந்த இழுபறி முடிவுக்கு வந்திருக்கிறது. மாவோயிஸ்ட் கட்சி புதிய நாடாளுமன்றத்தில் அங்கம் வகிக்க உடன்பட்டதை அடுத்தே இந்த இழுபறி முடிவடைந்திருக்கிறது. கடந்த மாதம் நடைபெற்ற தேர்தலில் வாக்கு மோசடிகள் நடைபெற்றது என்று தமது தரப்பில் வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு குறித்து விசாரிக்க மற்ற முக்கிய அரசியல் கட்சிகள் உறுதியளித்ததை அடுத்தே நாடாளுமன்றத்தில் அங்கம் வகிப்பது என்னும் முடிவு எட்டப்பட்டிருப்பதாக மாவோயிஸ்ட் கட்சியின் ஒரு மூத்த உறுப்பினர் கூறுகிறார். இதற்கு முந்தைய அரசியல் மிகப்பெரிய கட்சியாக இருந்த மாவோயிஸ்ட் கட்சி இந்த முறை மூன்றாவது இடத்தையே பெற்றிருக்கிறது.
சீன அரசின் தடுப்பு மருந்து திட்டத்தின் கீழ் கொடுக்கப்பட்ட ஹெப்படைட்டிஸ் பி தடுப்பு மருந்தை போட்டுக்கொண்ட பல குழந்தைகள் இறந்ததன் காரணம் குறித்து சீன மருத்துவத்துறை நிபுணர்கள் விசாரித்து வருகின்றனர். இந்த மருந்தை தயாரித்த நிறுவனத்தின் தொழிற்சாலைகளை சோதனையிட விசாரணையாளர்கள் சென்றிருப்பதாக அரசு ஊடக செய்திகள் தெரிவிக்கின்றன.
தமிழோசையில் செய்தி அரங்கில் முதலாவதாக, இலங்கையில் இனப்பிரச்சினைக்கான தீர்வு குறித்து உள்நாட்டிலேயே பேச்சுவார்த்தைகளை நடத்த வருமாறு ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ விடுத்துள்ள அழைப்பை தமிழ் தேசிய கூட்டமைப்பு மீண்டும் நிராகரித்துள்ளது. இன்று வவுனியாவில் இடம்பெற்ற கட்சியின் உயர்மட்ட கூட்டத்திலேயே இந்த முடிவு எட்டப்பட்டுள்ளது. கூடுதல் தகவல்களுடன் அங்குள்ள நமது செய்தியாளர் மாணிக்க வாசகம்.
இலங்கையின் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவர்கள் பேச்சுக்கள் நடத்துவதற்காக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் ஆர் சம்பந்தன் அவர்களையும் வடமாகாண முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரன் அவர்களையும் அழைத்திருக்கின்ற போதிலும் தமிழர் பிரச்சினை தொடர்பில் தனிப்பட்ட முறையில் முடிவெடுப்பதற்கு சம்பந்தனுக்கும் விக்னேஸ்வரனுக்கும் முடியாது என்று கூட்டமைப்பின் தலைவர் சம்பந்தன் அவர்கள் இன்று வவுனியாவில் தெரிவித்திருக்கின்றார். தமிழ் தேசிய கூட்டமைப்பின் உயர்மட்ட கூட்டம் வவுனியா நகரசபை மண்டபத்தில் காலை முதல் மாலை 6 மணி வரையில் 8 மணித்தியாலங்கள் நடைபெற்றதன் பின்னர் செய்தியாளர்களின் கேள்விகளுக்கு சம்பந்தன் அவர்கள் பதிலளித்தார்.
சம்பந்தன் ஐயாவும் விக்னேஸ்வரன் ஐயாவும் இந்த விடயம் சம்பந்தமாக தனிப்பட்ட முறையில் முடிவெடுக்க முடியாது. இன்றைக்கு கட்சி கூடி அந்த விடயம் சம்பந்தமாக முடிவெடுத்திருக்கின்றது. கட்சியினுடைய முடிவு தான் எங்களுடைய முடிவு. முதலமைச்சர் சில முயற்சிகளை மேற்கொள்கின்றார். ஒரு நிபுணர் குழுவை நியமித்து அவர்களிடமிருந்து ஒரு அறிக்கையை பெற இருக்கின்றார். அந்த அறிக்கை வந்த பிறகு அந்த விடயம் சம்பந்தமாக மேலதிகமான பேச்சுவார்த்தை நடைபெற்று முடிவெடுக்கப்படும்
என்றார் சம்பந்தன் அவர்கள். தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் ஆர் சம்பந்தன் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், வடமாகாண சபையின் முதலமைச்சர், மாகாண அமைச்சர்கள், உறுப்பினர்கள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டார்கள். வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களான செல்வம் அடைக்கல்நாதன், வினோ நோகராதலிங்கம் ஆகியோர் சமூகம் அளித்திருக்கவில்லை. பல விடயங்கள் இந்த கூட்டத்தில் ஆராயப்பட்டிருக்கின்றன. கூட்டத்தின் முடிவில் கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகள் குறித்த அறிக்கையை கூட்டமைப்பின் சார்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் அவர்கள் செய்தியாளர்களுக்கு வாசித்தளித்தார்.
இந்த கூட்டத்திலே வடகிழக்கில் தற்போது நடைபெறும் காணி அபகரிப்பு, ராணுவம், பெண்கள் விவகாரம் ஆகியவை குறித்து பலருடைய கருத்துக்கள் பரிமாறப்பட்டன. விசேஷமாக புள்ளி விவர திணைக்களம் இப்பொழுது சேகரிக்கிற புள்ளி விவர சேகரிப்பை தமிழ் தேசிய கூட்டமைப்பு முற்றாக நிராகரிப்பதாக நாங்கள் தீர்மானம் ஒன்றை எடுத்திருக்கிறோம். இதற்கு மேலதிகமாக வலிகாமம், சம்பூர் உட்பட மற்றைய பிரதேசங்களிலிருந்து வெளியேற்றப்பட்ட மக்கள் மீள்குடியேற்றப்பட வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டது. இராணுவ பிரசன்னம் குறைக்கப்பட்டு மக்களுக்கு ஏற்படும் அசௌகரியங்கள் இல்லாதொழிக்கப்பட்டு பெண்களுக்கு ஏற்படும் ஆபத்துக்கள் நீக்கப்பட்டு மக்கள் தொழில் செய்வதற்கு இடையூறாக கொண்டுவரப்பட்டிருக்கிற பிற தடங்கல்கள் நீக்கப்பட வேண்டும் என்றும் தீர்மானிக்கப்பட்டது. அடுத்ததாக ஜனாதிபதி அவர்களினாலே தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு பேச்சுவார்த்தை சம்பந்தமாக அண்மையில் விடுக்கப்பட்ட அழைப்பு குறித்து கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டன. தற்போதைய பாராளுமன்ற தெரிவுக்குழு ஒரு நம்பகத்தன்மை அற்ற முறைமை என்பது வலியுறுத்தப்பட்டது. அதன் மூலமாக ஒரு நியாயமான அரசியல் தீர்வை அடைய முடியாது என்பது எல்லாருடைய கருத்தாகவும் இருந்தது. காலப்போக்கில் நிலைமைகளை அவதானித்து தமிழ் தேசிய கூட்டமைப்பு மீண்டும் கூடி இது சம்பந்தமாக முடிவுகளை எடுக்கும் என்று இன்றைய கூட்டத்திலே தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. தமிழ் தேசிய கூட்டமைப்பின் அதிகாரத்துக்குள்ளே இருக்கின்ற சில உள்ளூராட்சி மன்றங்களில் வரவு செலவு திட்டங்கள் தோற்கடிக்கப்பட்டது சம்பந்தமாக ஆராயப்பட்டது. அப்படியாக அந்த வரவு செலவு திட்டங்களை தோற்கடிப்பதற்காக அதற்கு எதிர்த்து வாக்களித்தவர்களுக்கு எதிராக கட்சியிலிருந்தும் உறுப்பினர் பதவியிலிருந்தும் நீக்குவது உட்பட கடுமையான ஒழுக்காட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஏகமனதாக தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. இப்படியான ஒன்று கூடல், இப்படியான சந்திப்புகள் எதிர்காலத்திலே தொடர்ந்தும் கிரவமாக இடம்பெறும்
என்றார் நாடாளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் அவர்கள்.
வவுனியாவிலிருந்து நமது செய்தியாளர் மாணிக்க வாசகம். இலங்கையில் பெண்களுக்கு எதிரான கருத்துக்களை தொடர்ந்து கூறி வருவதாக குற்றம் சாட்டி மகளிர் மற்றும் சிறார் நலத்துறை அமைச்சர் திஸ கரளியத்த பதவி விலக வேண்டும் என்று பல பெண்கள் அமைப்புகள் கோரியுள்ளன. மகளிர் நலன் குறித்து புரிந்து கொள்ளும் பக்குவம் அவருக்கு இல்லை என்று பெண்கள் அமைப்புகள் கூறுகின்றன. இதுகுறித்த ஒரு செய்திக்குறிப்பை வழங்குகின்றார் ஜெயபிரகாஷ் நல்லசாமி.
இலங்கையில் பெண்கள் விவகாரம் மற்றும் சிறார் நலத்துறை அமைச்சர் மீது அந்நாட்டு மகளிர் அமைப்புகளும் மனித உரிமை மற்றும் சமூக நலத்துறை ஆர்வலர்களும் குற்றச்சாட்டுகளை அடுக்கி வருகின்றனர். அமைச்சர் திஸ்ஸ கரளியத்த மகளிர் நலத்துறைக்கு அமைச்சராக இருக்க தகுதியற்றவர் என்றும், பெண்கள் தொடர்பில் நாடாளுமன்றத்திலும் வெளியிலும் அவர் கூறி வருகின்ற சர்ச்சைக்குரிய கருத்துக்களால் அவரை உடனடியாக பதவி விலக்க வேண்டும் என்றும் மகளிர் அமைப்புகள் கோரி வருகின்றன. நீண்டகாலமாக இந்த கோரிக்கையை ஜனாதிபதி உள்ளிட்ட அரசாங்க தரப்பிடம் முன்வைத்தும் இன்னும் உரிய பதில் கிடைக்கவில்லை என்று இலங்கை பெண்கள் தொடர்பான அரசு சார்பற்ற நிறுவனங்களின் ஒன்றியம் குற்றம் சாட்டுகிறது. அதில் முக்கிய பங்கு வகிக்கும் பெண்கள் மற்றும் ஊடக கூட்டமைப்பின் நிர்வாக இயக்குநர் சேப்பாலி கோட்டகுடா அவர்களிடம் விவரம் கேட்டேன்.
நம்பர் ஆஃப் ஆர்கனைசேஷன்ஸ், விமென்ஸ் ஆர்கனைசேஷன்ஸ் அண்ட் அதர் ஆர்கனைசேஷன்ஸ் called, have been calling for the resignation of the Minister of Women's Affairs.
பல பெண்கள் அமைப்புகளும் வேறு அமைப்புகளும் மகளிர் விவகார அமைச்சரை பதவி விலகுமாறு கோரி வருகின்றன. ஏனென்றால் அவர் அவரது பொறுப்புக்கு பொருத்தமற்றவராக காணப்படுகிறார். அவரது அமைச்சு பொறுப்புக்கான கடமைகளையும் பொறுப்புகளையும் புரிந்து கொள்ள முடியாதவராக அவர் இருக்கிறார். அவர் பகிரங்கமான இடங்களில் பெண்களை மிக கடுமையாக அவமானப்படுத்தும் வகையிலும் தரக்குறைவான முறைகளிலும் பேசி வருகிறார். மிக அண்மையில் அவர் தொலைக்காட்சி ஒன்றுக்கு தொலைபேசியில் பேசிய போது இலங்கையில் நடக்கும் பாலினம் சார்ந்த வன்முறைகள் பற்றி கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கு பதிலளித்த அமைச்சர் இலங்கையில் அப்படியான பாலினம் சார்ந்த வன்முறைகள் நடப்பதில்லை என்றும், பதிவிரதையாக இல்லாத அதாவது தமது கணவனுக்கு விசுவாசமாக நடக்காத பெண்கள்தான் அப்படி கூறி வருகிறார்கள் என்றும் கூறியிருக்கிறார். மகளிர் விவகாரத்துக்கான அமைச்சரிடமிருந்து இப்படியான கருத்து வந்திருப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றார் சேப்பாலி கோட்டகொட. இதற்கு முன்னரும் அமைச்சர் இப்படியான தரக்குறைவான கருத்துக்களை கூறியதாக நீங்கள் ஜனாதிபதிக்கு முறைப்பாடு ஒன்றை அனுப்பியிருந்தீர்கள். அதற்கு பதில் கிடைத்ததா?
We have not received any reply from any part of the government.
அரசாங்கத்தின் எந்த தரப்பிடமிருந்தும் இதுவரை பதில் கிடைக்கவில்லை. இங்கு தவறு இழைப்பவர்கள் தங்களின் தவறுக்கு பொறுப்பாளியாக்கப்படாத சூழ்நிலைதான் இன்னும் நீடிக்கிறது. இப்படிப்பட்டவர்கள் தங்களின் செயற்பாடுகளுக்கு பதில் கூற தேவையில்லை என்ற சூழ்நிலையில் நாங்கள் பணியாற்றி கொண்டிருக்கிறோம். அதாவது அவர்கள் சட்டத்தின் பிடியிலோ வழக்கு நடவடிக்கைக்கோ உள்ளாக்கப்பட முடியாத அளவுக்கு சிறப்பு சலுகையுடன் இயங்கும் நிலைதான் இன்னும் இருக்கிறது. ஆனால் நாங்கள் ஜனநாயக வழிமுறைகளில்தான் இயங்கிக் கொண்டிருக்கிறோம் என்றார் சேப்பாலி கோட்டகொட. அமைச்சர் பதவி விலக மறுத்தால் உங்களின் அடுத்த கட்ட நடவடிக்கை எப்படி இருக்கும்?
We cannot have people who insult, who ridicule, who speak down on women.
இந்த நாட்டின் சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு எங்களுக்கு இருக்கின்ற எல்லா வழிகளிலும் நாங்கள் அழுத்தம் கொடுப்போம். குறித்த அமைச்சு பதவிக்கு பொருத்தமற்ற ஒருவரை நாங்கள் தொடர்ந்தும் பகிரங்கப்படுத்துவோம். பெண்களின் நலனுக்காக உழைக்க வேண்டிய ஒரு அமைச்சுக்கு பெண்களை ஏளனப்படுத்தி, கேலிப்படுத்தி, தரக்குறைவாக பேசி, மலினப்படுத்தும் விதத்தில் பேசுகின்ற ஒருவர் அமைச்சராக இருப்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். எல்லா ஜனநாயக வழிகளிலும் நாங்கள் தொடர்ந்தும் குரல் கொடுப்போம் என்ற பெண்கள் மற்றும் ஊடக கூட்டமைப்பின் நிர்வாக இயக்குநரிடம், மகளிர் விவகார அமைச்சுக்கு ஆண் அமைச்சர் ஒருவர் பொறுப்பாக இருப்பதை உங்களைப் போன்ற மகளிர் அமைப்புகள் பிரச்சனையாக பார்க்கின்றனவா என்று கேட்டேன்.
Of course, this is the first time that a man was appointed to the position of Women's Affairs. By itself, it is a different. It is
ஆண் ஒருவர் மகளிர் விவகார அமைச்சுக்கு பொறுப்பாக நியமிக்கப்பட்டமை இதுதான் முதல் தடவை. இருந்தாலும் அதனை ஒரு பிரச்சனையாக நாங்கள் பார்க்கவில்லை. அதற்காக இந்த எதிர்ப்பை தெரிவிக்கவில்லை. ஆனால் அவர் தனது பொறுப்புகளை புரிந்து கொள்ளக்கூடிய பக்குவம் இல்லாமல் இருக்கின்றமைதான் பிரச்சனை. பாலினம் சார்ந்த பாரபட்சம் என்றால் என்ன, அதன்படியான வன்முறைகளை தடுப்பது எப்படி, பெண்களின் மேம்பாட்டை எப்படி ஊக்குவிப்பது, இதுபோன்ற விடயங்களை ஒரு ஆண் என்பதற்காக அவரால் புரிந்து கொள்ள முடியாது என்று கூறிவிட முடியாது. ஆனால் இந்த அமைச்சர் இவற்றை புரிந்து கொள்ள முடியாதவராக இருப்பதுதான் துரதிருஷ்டவசமானது என்றார் இலங்கை பெண்கள் மற்றும் ஊடக கூட்டமைப்பின் நிர்வாக இயக்குநர் சேப்பாலி கோட்டகொட. இந்த குற்றச்சாட்டுகள் தொடர்பில் இலங்கை மகளிர் விவகார அமைச்சர் திஸ்ஸ கரளியத்தவின் கருத்தை பிபிசி கேட்டபோது அதற்கு அவர் பதில் கூற மறுத்துவிட்டார்.
செய்திகளை தொகுத்து தந்தவர் ஜெயபிரகாஷ் நல்லுசாமி. செய்தி அரங்கம் தொடரும்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
அடுத்து தமிழக செய்தி ஒன்று. தமிழகத்தில் உள்ள ஆதி திராவிட மாணவர்களுக்கான பள்ளிகளில் போதிய வசதிகள் இல்லை. அங்கு படிக்கும் மாணவர்கள் சட்டத்துக்கு புறம்பான வகையில் சில வேலைகளை செய்யும்படி நிர்பந்திக்கப்படுகின்றார்கள் என்று ஒரு ஆய்வு கண்டறிந்துள்ளது. தமிழகத்தில் சுமார் 90 பள்ளிகளில் இந்த ஆய்வை நடத்தியுள்ள சமகல்வி இயக்கம் எனும் அமைப்பின் பொதுச் செயலாளர் செல்வகுமார் அவர்களிடம் கூடுதல் விவரங்கள் கேட்டேன்.
இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தலித்து மக்களுக்காக, அவருடைய குழந்தைகளுக்காக மத்திய அரசும் மாநில அரசும் பல திட்டங்களும் சட்டங்களும் வைத்திருந்தாலும் அவருடைய வாழ்க்கை தரம் இன்னும் முன்னேற்றத்துக்கு உண்டானதாக அமையவில்லை என்பது மட்டுமல்லாமல், இலவச கட்டாய கல்வி உரிமை சட்டம் 2009 அமல்படுத்தப்பட்டு 4 ஆகியிருக்கின்ற சூழ்நிலையில் தலித்து குழந்தைகளுக்காக உருவாக்கப்பட்ட இந்த பள்ளிகள் சிறப்பான கல்வியை, அவர்களுக்கு தேவையான கல்வியை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறதா என்று பார்த்தால் இல்லை என்கிற ஒரு நிலை எங்களுக்கு கிடைத்தது. அந்த நிலையை வைத்து இந்த பள்ளிகளை நாம் ஆய்வு செய்ய வேண்டும் என்று நாங்கள் இந்த அமைப்பு முன்னெடுத்து சென்றது. வட மாவட்டங்களில் சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், வேலூர், திருவண்ணாமலை, விழுப்புரம் ஆகிய 6 மாவட்டங்களில் இந்த ஆய்வை நாங்கள் ஒரு மாதிரி ஆய்வாக எடுத்தோம்.
முன்மாதிரியாக ஒரு 90 பள்ளிகளை எடுத்து ஆய்வு நடத்தி இருக்கின்றன. அந்த ஆய்வில் வந்து முக்கியமாக என்ன தெரிய வந்தது? ஆய்வினுடைய முடிவுகள் என்ன?
ஆய்வினுடைய முடிவுகள் என்று சொன்னால் மிகவும் அதிர்ச்சி தரக்கூடிய தகவலை தான் எங்களுக்கு கொடுத்தது. காரணம், இந்த 90 பள்ளிகளில் மாதிரியாக எடுக்கப்பட்ட ஆய்விலேயே, அதுவும் பெரும்பான்மை ஆதிவாசி மக்கள் வாழக்கூடிய வட மாவட்டங்களில் இருக்கக்கூடிய நிலையிலே, அந்த பள்ளிகளில் நாங்கள் சென்று நேரடியாக ஆய்வை மேற்கொண்ட போது, பள்ளிகளில் சரியான உள்கட்டமைப்பு இல்லை, போதிய ஆசிரியர்கள் இல்லை, குழந்தைகள் பல வேலைகளுக்கு அமர்த்தப்படுகிறார்கள் அல்லது ஏவப்படுகிறார்கள், அரசு மெத்தன போக்கின் காரணமாக அவற்றிற்கு அந்த குழந்தைகள் கொடுக்கக்கூடிய இலவச சீருடைகள் கூட கடந்த 1 வருடம் வழங்கப்படவில்லை. இப்படி பல விஷயங்கள் அங்கே நாங்கள் கண்டறிந்தோம்.
இப்ப பள்ளிகள்ல வந்து கட்டமைப்பு வசதிகள் போதிய அளவில் இல்லை என்பதற்கு அப்பாற்பட்டு மாணவர்கள் நடத்தப்படும் விதம் அல்லது அவர்கள் நலன்கள் குறித்து இந்த ஆய்வில் கவனம் செலுத்தப்பட்டதா? அதுல ஏதாவது முடிவுகள் தெரிந்ததா?
அனைத்து பள்ளிகளிலேயும் தாழ்த்தப்பட்ட இனத்தைச் சார்ந்த ஆசிரியர்கள் தான் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்படி இருந்தாலும் அவர்களே வந்து இந்த தாழ்த்தப்பட்ட மாணவர்களை கல்வி உரிமை சட்டம் இருந்தும் கூட அதை தாண்டியும் கல்வி பணி அல்லாத, கல்வி கற்பித்துவது அல்லாத மற்ற காரியங்களில் ஈடுபடுத்துவது மிகவும் வேதனைக்குரிய விஷயமாக இருக்கிறது. உதாரணமாக, தேநீர் வாங்கி வர சொல்வது, டாய்லெட்டு அங்கிருக்கக்கூடிய பள்ளி வளாகத்தில் இருக்கக்கூடிய குப்பைகளை பொறுக்க வைப்பது, பள்ளிக்கு உள்ளே குடிநீர் தொட்டியதும் குடிப்பதற்கு குடிநீர் இல்லாத காரணத்தால் அருகாமை என்றல்லாமல் கிட்டத்தட்ட 1.5 கிலோமீட்டர் குடிநீர் குழாய்களை சென்று அந்த குழந்தைகள் தண்ணீர் எடுத்து வர செய்வது மிகவும் வேதனைக்குரிய விஷயமாக இருக்கிறது. அவர்கள் இந்த பணியில் அமர்த்தப்படுவது சட்டத்துக்கு புறம்பானது என்பது மட்டுமல்லாமல், எந்த நோக்கத்திற்காக அந்த குழந்தைகள் பள்ளிக்கு வருகிறார்களோ அந்த படிக்க வேண்டும் என்கிற நோக்கத்தை மாற்றி அவர்கள் வேறு வேலைகளுக்கு பயன்படுத்துவது மிகவும் வேதனைக்கு உரியதும் கண்டிக்கத்தக்கதுமானது.
இந்த ஆய்வுகளை நடத்திய பிறகு ஆதி திராவிட மாணவ மாணவிகள் எதிர்கொள்ளும் இன்னல்களுக்கு அப்பாற்பட்டு அந்த இன்னல்களை களைய உங்கள் அமைப்பின் சார்பில் அரசாங்கத்திற்கு ஏதாவது பரிந்துரைகளை முன்வைத்திருக்கின்றீர்களா, அல்லது அரசின் கவனத்திற்கு இப்படியான சட்டவிரோதமான நடவடிக்கைகள் என்று நீங்கள் சொல்கின்றவை நடக்கிறதாக அரசாங்கத்திற்கு அவர்கள் பார்வைக்கு கொண்டு வந்தீங்களா?
இந்த ஆய்வினுடைய நோக்கமே குறை சொல்வதாக மட்டுமல்ல, இந்த சமூகத்துக்கு இழைக்கப்படக்கூடிய, அரசுகளாலே இழைக்கப்படக்கூடிய ஒரு அநீதியாகத்தான் நாங்கள் இதை பார்க்கிறோம். ஆகவேதான் இந்த அரசுக்கு நாங்கள் சில பரிந்துரைகளை சொல்லி இருக்கின்றோம். ஆயுர்வேதத்துறை பள்ளி வளாகங்களில் பயனற்று எந்த நேரமும் குழந்தைகளின் உயிருக்கு ஆபத்து ஏற்படுத்தக்கூடிய பாலடைந்த பழைய கட்டிடங்கள் உடனடியாக பள்ளி வளாகங்களிலிருந்து அகற்றப்பட வேண்டும். ஆயுர்வேத பள்ளிகளில் ஆசிரியர்கள் பற்றாக்குறை இருக்கின்ற காரணத்தால் அந்த மாணவர்கள் மேல் படிப்புக்கு செல்லக்கூடிய அளவுக்கு அவர்களுக்கு தரம் வாய்ந்த கல்வி கிடைப்பது இல்லை. ஆகவே அனைத்து ஆயுர்வேத பள்ளிகளிலும் போதிய ஆசிரியர்களை உடனடியாக நிரப்ப வேண்டும். ஆயுர்வேத பள்ளிகளிலே படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கணக்கு, வேதியியல், பௌதிகம் இந்த பாடங்களுக்கு உடனடியாக ஆசிரியர்கள் நியமிக்கப்பட வேண்டும். இல்லை என்று சொன்னால் அவர்கள் இதை தாண்டி உயர்கல்விக்கு செல்லக்கூடிய வாய்ப்பை இழக்கின்றார்கள்.
இப்ப உங்களுடைய ஆய்வு அறிக்கை வந்து தேசிய எஸ்சி எஸ்டி கமிஷன் அந்த ஆணையத்தின் பார்வைக்கு கொண்டு செல்வீங்களா?
கண்டிப்பாக கொண்டு செல்கிறோம். அது மட்டுமல்ல, இங்கே தமிழக அரசுடைய எஸ்சிபிசிஆர் கமிஷனுக்காகவும் தேசிய என்சிபிசிஆர் கமிஷனுக்கும் இங்கே இருக்கக்கூடிய கல்வி முதன்மை செயலர் அவர்களுக்கும் ஆதரவு நலத்துறை செயலர் அவர்களுக்கும் நாளை 27ஆம் தேதி நாங்கள் இதை சமர்ப்பிக்க இருக்கின்றோம். இது மட்டுமல்ல, இந்த நிலைப்பாடுகளை பார்க்கும் போது சமூகத்தில் தலித்து மக்கள் என்று சொல்லக்கூடிய தலித்து மக்களாக தேர்ந்தெடுக்கப்பட்ட மந்திரிகளும் எம்எல்ஏக்களும் மற்றும் அரசியல்வாதிகளும் தலித் அமைப்புகளை சார்ந்தவர்களும் இதை அந்த அதிகாரிகளும் இதை கண்டுகொள்ளாமல் இருக்கிறார்கள் என்று சொல்வது மிகவும் வேதனைக்குரிய விஷயமாக இருக்கிறது என்பது, அதை நாங்கள் கண்டிக்கவும் செய்கின்றோம். இவர்கள் இதை சிறப்பு கவனம் செலுத்த வேண்டும் என்று அரசையும் நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம்.
சமகல்வி இயக்கம் அமைப்பின் பொதுச் செயலாளர் செல்வகுமார். எனினும் தமிழக அரசின் ஆதி திராவிட நலத்துறையின் செயலாளர் கண்ணகி பாக்யநாதன் இந்த அமைப்பு வைக்கும் குற்றச்சாட்டுக்களை மறுத்துள்ளார். 20ஆம் நூற்றாண்டில் மிக அதிக அளவில் பயன்படுத்தப்பட்ட முக்கியமான ஆயுதங்களில் ஒன்றான AK-47 ரக துப்பாக்கியை உருவாக்கிய மிக்கேல் கலாஷ்னிகோவ் நேற்று இரவு காலமானார் என்பதை நேயர்கள் நமது இணையதளமான bbctamil.com பார்த்திருப்பீர்கள். சோவியத் படைகளில் ஒரு முக்கியமான ஆயுதமாக இருந்த அந்த துப்பாக்கி பின்னர் உலகின் பல நாடுகளிலும் பயன்படுத்தப்பட்டுள்ளது. இதுகுறித்து பிபிசியின் டாம் எசல்மாண்டின் செய்திக்குறிப்பு தமிழில் சுவாமிநாதன்.
ஆப்கானிலிருந்து அங்கோலா வரை, லிபியாவிலிருந்து சிரியா வரை, உலகின் பல பகுதிகளில் போர்க்களங்களில் AK-47 துப்பாக்கி பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த துப்பாக்கியை வடிவமைத்த மிகைல் கலஷ்னிகோவ் 2ஆம் உலகப் போரின் போது சோவியத் டேங்கி படைகளில் மெக்கானிக்காக பணியாற்றியவர். போரில் காயம்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த சமயத்தில் புதிய துப்பாக்கி ஒன்றை உருவாக்கினார். 1947 அந்த துப்பாக்கி பயன்பாட்டுக்கு வந்ததால் AK-47 என்று அழைக்கப்படுகிறது. இதன் சிறப்பம்சம் குறித்து பிரிட்டன் இராணுவ தளவாடக் கூடத்தில்
துப்பாக்கி நிபுணராக இருக்கும் ஜொனாதன் ஃபெர்குசன்.
The crucial thing about Kalashnikov's design, it really is the definitive assault rifle. It's not as powerful as something like
இந்த துப்பாக்கியின் வடிவமைப்பை பொறுத்தவரை அது அந்த காலப்பகுதியிலிருந்த மற்ற துப்பாக்கிகளை விட சிறப்பாக இருந்தது. அப்போதைய காலகட்டத்தில் அமெரிக்கா, ஜெர்மனி, ரஷ்யா போன்ற நாடுகள் பயன்படுத்திய துப்பாக்கிகளை விட இது இயக்க எளிமையானதாகவும் அதே நேரம் உறுதியானதாகவும் இருந்தது என்றார் ஜொனாதன் ஃபெர்குசன். இந்த துப்பாக்கியை உருவாக்கிய மிகைல் கலஷ்னிகாவ் ஒரு வறுமையான குடும்பத்தில் பிறந்தவர். அவருடன் கூட பிறந்தவர்கள் 19 பேர். இந்த கண்டுபிடிப்பால் அவருக்கு தனிப்பட்ட முறையில் பெரும் பணம் ஏதும் கிடைக்கவில்லை. முந்தைய சோவியத் அரசும் தற்போதைய ரஷ்ய அரசும் அவருக்கு அரச விருதுகளை அளித்து கௌரவித்திருக்கின்றன. சோவியத் ஒன்றியம் மட்டுமல்லாது பல நாடுகளில் AK-47 துப்பாக்கிகள் தயாரிக்கப்பட்டன. 10 கோடிக்கும் அதிகமான துப்பாக்கிகள் மொத்தமாக தயாரிக்கப்பட்டிருக்கலாம் என்று கணிக்கப்படுகிறது. 100க்கும் மேற்பட்ட நாடுகளும் பல கிளர்ச்சி குழுக்களும் இந்த துப்பாக்கியை ஒரு கட்டத்தில் பயன்படுத்தியிருக்கின்றன. ஏராளமான உயிர் சேதத்தை விளைவித்த இந்த துப்பாக்கியை உருவாக்கியதற்காக தான் வருத்தப்படவில்லை என்றே இறுதி வரை கூறி வந்திருக்கின்றார் மிகைல் கலஷ்னிகாவ். சிலர் உங்களுடைய துப்பாக்கி பலரை கொண்டிருக்கிறது, உங்களால் எப்படி தூங்க முடியுது அப்படின்லாம் என்கிட்ட கேட்குறாங்க. என்னுடைய தாய்நாட்டை பாதுகாக்கிறதுக்காக நான் ஒரு ஆயுதத்தை உருவாக்கினேன், அதை சிலர் தவறாக பயன்படுத்தினா அதுக்கு நான் எப்படி பொறுப்பாக முடியும் என்றார் மிகைல் கலஷ்னிகாவ். AK-47 துப்பாக்கி தற்போது பாகிஸ்தான் போன்ற நாடுகளில் குடிசை தொழிற்சாலைகளில் கூட தயாரிக்கப்படுகிறது. இந்த துப்பாக்கியை கண்டுபிடித்தவர் இறந்து போனாலும் AK-47 பயன்பாடுகள் இன்னும் பல தசாப்தங்கள் நீடிக்கும் என்றே தோன்றுகிறது.
இந்த AK-47 ரக துப்பாக்கி இலங்கையின் ஆயுத போராட்டத்தில் எந்த அளவுக்கு ஒரு பங்கை வகித்தது என்று விடுதலை புலிகள் அமைப்பை நிறுவியவர்களில் ஒருவரான ராகவன் அவர்களிடம் கருத்து கேட்டார் மீண்டும் சுவாமிநாதன்.
மூன்று கலவரத்திற்கு பின்னர் இந்திய ராணுவ பயிற்சி காலகட்டங்களில் இந்திய ராணுவத்தினரால் கையளிக்கப்பட்ட AK-47 முக்கியமாக அது ரஷ்யாவில் இருந்து வந்திருக்கலாம். அது தவிர விடுதலை புலிகள் மற்ற போன்ற அமைப்புகள் இந்த லெபனான் போன்ற நாடுகளில் சென்று பாலஸ்தீனிய விடுதலை இயக்கங்களில் பயிற்சி பெற்றவர்கள் முதலமாக EPRF போன்ற அமைப்புகள் அல்லது புளோட் போன்ற அமைப்புகள் அவர்களும் சில தொடர்புகளை எடுத்து அதன் மூலமாகவும் சில ஆயுதங்கள் AK-47 போன்ற ஆயுதங்களில் ஒரு கூட ஒரு விருப்பம் மாதிரி வந்த மாதிரி சொல்லலாம். ஏனென்றால் அந்த AK-47 வந்து அந்த கோல்ட் வார் பீரியடில் வந்து புரட்சிக்கான அல்லது விடுதலைக்கான ஒரு ஆயுதமாக கருதப்பட்டது. விடுதலை புலிகளிடம் இருந்த ஆட்டோமேட்டிக் ரைஃபிள் என்று சொல்லப்படுற ரைஃபிள் வந்து G3 என்று ஒரு ஜெர்மானிய தயாரிப்பு. அது வந்து இந்தியாவில் பொதுவாக வாங்கக்கூடியதாக இருந்தது. கள்ள மார்க்கெட்டில் இந்திய ராணுவ தளபதி மூலமாக அதை நாங்கள் வாங்கக்கூடியதாக இருந்தது.
AK-47 ரக துப்பாக்கிகள் களத்திலே உபயோகப்படுத்தப்பட ஆரம்பித்த பிறகு எத்தகைய மாற்றங்கள் வர ஆரம்பித்தன?
அந்த AK-47 சொல்லும் பொழுது அதை சொல்லுவார்கள் அது மிகவும் ஒரு இலகுவாக கையாளக்கூடிய துப்பாக்கி என்றும் மிகவும் பாரமற்றது என்றும் இந்த மாதிரியான கொரில்லா போராட்டத்திற்காக ஒரு உகந்த ஒரு ஆயுதம் என்றும், ஏனென்றால் இந்த மண்கள் அல்லது இந்த குப்பைகள் அதுகளில் பட்டு பெரிதாக அது பழுதடையாகாமல் போகாமல் ஒரு கொரில்லா போராட்டத்துக்கான ஒரு ஆயுதமாகவே அது கருதப்பட்டது. இராணுவமும் அதே AK-47 அவர்களும் வைத்திருந்தார்கள் என்பதும் ஒரு உண்மை. அந்த வகையில் நான் நினைக்கல அது ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்திருக்கும் என்று சொல்லி. மற்றது இந்த போராளிகளிடம் வந்து பல்வேறு அமைப்புகளில் எல்லா ஆயுதங்களும் வைத்திருந்தார்கள். முக்கியமாக EPRF-ம் அதிகமாக பாதித்தார்கள். பின்னர் விடுதலை புலிகளும் அதை அதிகமாக உபயோகித்தார்கள். AK-47 வந்து இந்த போராளிகள் மத்தியில் அது ஒரு பொப்புலரான ஆயுதமாக இருந்தது. இரண்டாவர்கள் இலகுவாக அதை தொழில் தூக்கி கொண்டு போகலாம் அல்லது ஓடி திரியலாம் அந்த வகையில் தான். விடுதலை புலிகள் பின்னர் தாங்கள் ஒரு பெரிய இராணுவமாக மாறத் தொடங்கிய பின் AK-47 மரியாதை புற இல்லாமல் போய்விட்டது என்று நான் கேள்விப்பட்டேன்.
இலங்கை போரை பொறுத்தவரையில் இரண்டு தரப்புமே AK-47 இல்லை T-56 வெகுவாக பயன்படுத்தினார்கள். ஆகவே AK-47 ஒட்டுமொத்தமாக ஏற்படுத்திய அழிவு என்பது எந்த அளவுக்கு இருக்கும்?
ஆயுதத்தை விட அந்த ஆயுதத்தை வைத்திருப்பவர்களுடைய பாவனைதான் முக்கியம். ஆயுதத்தை யார் பயன்படுத்துகிறார்கள்ன்றதான் முக்கியம். ஆயுதத்தை வைத்து அவர்களுடைய ஐடியாலஜி தான் பிரச்சனை. தானாக சுடாது ஆயுதம்.
விடுதலை புலிகள் அமைப்பை நிறுவியர்கள் ஒருவரான ராகவன் நிறைவாக அனைவருக்கும் அறிவியல் தயாரித்து வழங்குகிறார் LR ஜெகதீசன்.
வணக்கம் நேயர்களே,
இன்றைய அனைவருக்கும் அறிவியல் நிகழ்ச்சியில் மனிதர்களில் சிலருக்கு ஏற்படும் நட் அலர்ஜி என்று ஆங்கிலத்தில் அறியப்படும் நிலக்கடலை, முந்திரி, பாதாம், பிஸ்தா உள்ளிட்ட பல்வேறு கொட்டைகள் மற்றும் பருப்புகளை சாப்பிட்டால் ஏற்படும் ஒவ்வாமை குறித்த ஆய்வின் முடிவு பற்றிய செய்தியை பார்க்கலாம். மனிதர்களில் சிலருக்கு இந்த மாதிரியான கொட்டைகளையும் பருப்புகளையும் சாப்பிடும்பொழுது ஒவ்வாமை ஏற்படுகிறது. சிலருக்கு அது உயிராபத்தை ஏற்படுத்தக்கூடிய தொண்டை அடைப்பு வரை சென்றாலும் கூட மற்றவர்களுக்கு இது வாழ்நாள் முழுவதும் நீடிக்கும் தொடர்ந்த பிரச்சனையாக நீடிக்கிறது. இப்படியான கொட்டைகள் பருப்புகள் ஒவ்வாமையால் அவதிப்படுபவர்கள் இந்த பிரச்சனையிலிருந்து தப்பிக்க வேண்டுமானால் இந்த மாதிரியான கொட்டைகளையும் பருப்புகளையும் வாழ்நாள் முழுவதும் சாப்பிடாமல் தவிர்ப்பது மட்டுமே அவர்கள் இந்த ஒவ்வாமை உபாதைகளிலிருந்து விடுபட இருக்கும் ஒரே வழி. இந்த பின்னணியில் இந்த மாதிரியான ஒவ்வாமை ஒரு சிலருக்கு மட்டும் ஏன் ஏற்படுகிறது என்பது குறித்தும், அதை ஆரம்ப கட்டத்திலேயே தடுக்க முடியுமா என்பது குறித்தும் மருத்துவ உலகில் நீண்ட நாட்களாகவே தொடர்ந்து ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இப்படியானதொரு ஆய்வை மேற்கொண்ட அமெரிக்க மருத்துவ ஆய்வாளர்கள் கர்ப்ப காலத்தில் பெண்கள் அனைத்து வகையான கொட்டைகளையும் பருப்புகளையும் சாப்பிட்டால் அவர்களின் குழந்தைகளுக்கு இதுபோன்ற ஒவ்வாமை எதிர்காலத்தில் ஏற்படாது என்று தெரிவித்திருக்கிறார்கள். சுமார் 8,000 குழந்தைகள் மற்றும் அவர்களின் தாய்மார்களிடம் ஆய்வு செய்யப்பட்ட மருத்துவர்களின் முடிவுகள் ஜமா குழந்தை நல மருத்துவ இதழில் வெளியிடப்பட்டிருக்கிறது. அவர்களின் ஆய்வின் முடிவுகளின்படி கர்ப்ப காலத்தில் தாய்மார்கள் எல்லாவிதமான கொட்டைகள் மற்றும் பருப்புகளை சாப்பிடுவதன் மூலம் கருவிலேயே அந்த குழந்தைகளுக்கு இந்த பருப்புகள் மற்றும் கொட்டைகள் பழகிவிடுவதால் அவர்களில் பிறந்து வளர்ந்து பெரியவர்களாகும் பொழுது அவர்களுக்கு இந்த பருப்புகள் மற்றும் கொட்டைகளினால் ஒவ்வாமை ஏற்படாமல் தடுக்க முடியும் என்று தெரிய வந்திருப்பதாக இந்த ஆய்வை மேற்கொண்டவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அதே சமயம் இந்த ஆய்வின் முடிவுகள் முடிந்த முடிவல்ல என்று ஐக்கிய ராஜ்யத்தில் இருக்கும் ஆய்வாளர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். காரணம், இது தொடர்பாக ஐக்கிய ராஜ்யத்தில் மேற்கொள்ளப்பட்ட வேறு ஆய்வுகள் கர்ப்பகால உணவுக்கும் குழந்தைகளின் எதிர்கால ஒவ்வாமைக்கும் எந்தவிதமான நேரடி தொடர்பும் இல்லை என்று காட்டியிருப்பதாக அவர்கள் சுட்டிக்காட்டுகிறார்கள். இப்போதைக்கு இப்படியான மாறுபட்ட ஆய்வுகளின் முடிவுகள் தெரிய வந்திருப்பதால் கர்ப்பகால பெண்கள் கொட்டைகள் மற்றும் பருப்புகள் சாப்பிடுவதாலேயே அவர்களின் குழந்தைகளுக்கு எதிர்காலத்தில் இது தொடர்பான ஒவ்வாமை ஏற்படாது என்று உறுதியாக கூற முடியாது என்று பொதுவான விஞ்ஞானிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த ஆய்வு குறித்தும் கொட்டைகள் மற்றும் பருப்புகளின் ஒவ்வாமை குறித்தும் சென்னையைச் சேர்ந்த உணவியல் நிபுணர் கௌசல்யா நாதன் அவர்களை தொடர்பு கேட்டேன்.
ஆக்சுவலா வந்து ரெண்டுமே வந்து அந்தந்த எத்னிசிட்டி பொறுத்து ஸ்டடி பண்ணிருக்காங்க. ஸோ இப்போ யூஎஸ்ல அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா யூஸ்வலா பீப்புள் வந்து ரொம்ப கிளீன் கிளீனஸ் ரொம்ப இருக்கும். இப்போ அவங்க எங்கேயாவது வந்து ஒரு அந்த கிளீனஸே அவங்களுக்கு வந்து ஒரு ப்ராப்ளம், ரொம்ப ஓவரா கிளீனஸ் இருக்கும் போது இம்யூன் சிஸ்டம் பில்ட் ஆகாது. ஸோ அதனால அவங்களோட ஸ்டடியும் இந்த யூகேல இருக்கிற ஸ்டடியும் டிஃப்ரெண்ட் பீப்புள்ல கண்டக்ட் பண்ணனால ரெண்டுத்தையும் நம்ம டிஃப்ரெண்டா தான் பாக்கணுமே தவிர ரெண்டுத்தையும் நம்ம வந்து ஒரு குளோபலா ஒரு ஸ்டேட்மெண்ட் கன்க்ளூஷன் நம்ம பண்ண முடியாது. பட் இந்த சப்போஸ் நீங்க உதாரணத்துக்கு நம்ம இந்தியா அப்படின்னு எடுத்துட்டோம்னு வச்சுக்கீங்கன்னா இந்தியால வந்து பீனட் அலர்ஜி வந்து நிறைய காமன் தான். பிரெக்னன்சிலேயே நம்ம சொல்லுவோம், அதாவது இந்த நிலக்கடல வந்து சாப்பிடும் போது வரக்கூடிய அலர்ஜிஸ். இது பாத்தீங்கன்னா ஒரு விதமான ஃபங்கல், இது வந்து நம்ம சாயில்லேருந்தே சிலவங்களுக்கு வந்து அந்த பீனட்ல இருக்கக்கூட ஒரு சில காம்பனண்ட் வந்து ராட் இம்யூன் ரியாக்ஷன், பாடிக்கு எதிர்ப்பாவே அது வந்து வேலை செஞ்சு ஒரு விதமான ஒரு ரேஷஸோ அலர்ஜி இச்சிங் இதெல்லாம் ப்ரொடியூஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இது பேசிக்கா வந்து என்ன அப்படின்னா இம்யூனோக்ளோபுலின். இம்யூனோக்ளோபுலின் வந்து அது அந்த ஒரு அலர்ஜிக் ரியாக்ஷன் ப்ரொடியூஸ் பண்ற இம்யூனோக்ளோபுலின் வந்து ஹையா இருக்கலாம். இது வந்து என்னோட ஒப்பீனியன்ல அமெரிக்கன்ஸ்க்கு ஜெனட்டிக்காவே அவங்களுக்கு இந்த இம்யூனோக்ளோபுலின்ல ஒரு சென்சிட்டிவிட்டி இருக்க வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா ஓவர பீரியட் அவங்க இம்யூன் சிஸ்டம் அவ்வளவு ஸ்ட்ராங் கிடையாது. பிகாஸ் அந்த பிளேஸ்ல வந்து ஓவர கிளனினஸ், அந்த கிளனினஸ் வந்து ரொம்ப ஸ்டிக் அண்ட் ஸ்பானா இருக்கிறனால கொஞ்சம் அந்த ஒரு இம்யூன் சிஸ்டம் ஒரு நோய் எதிர்ப்புக்கு வரக்கூடிய அந்த நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அவங்களுக்கு அவ்வளவு ஸ்ட்ராங்கா கிடையாது. ஸோ உதாரணத்துக்கு பார்த்தோம்னா அவங்க சப்போஸ் வேற ஊருக்கு டிராவல் பண்ணி போனா உடனே டஸ்ட் அலர்ஜி வந்துடும், அப்புறம் அவங்களுக்கு வந்து அலர்ஜிக் வீசிங் வந்துடும், இல்லைன்னா வந்து பிராங்கில் ஆஸ்துமா மாதிரி வரலாம். எந்த விதமான அலர்ஜி வேணாலும் அவங்களுக்கு டக்குன்னு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. பிகாஸ் அந்த என்வாயன்மெண்ட் அந்த மாதிரி அதுக்கு அந்த பாடி அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கிறனால அந்த எதிர்ப்பு சக்திகள் அவ்வளவு ஒரு ஸ்ட்ராங் கிடையாது. பட் வந்து நம்ம மற்ற இப்ப உதாரணத்துக்கு நான் சொன்ன மாதிரி இப்போ இந்தியா நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி வந்து பீனட் அலர்ஜி வந்து ரொம்ப காமன் தான். அது பிரெக்னன்சியில அவாய்ட் பண்றது நல்லதான். ஏன்னா இது ஒரு சில அலர்ஜி வந்துருச்சு அப்படின்னு சொன்னா ட்ரீட் பண்றது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம். அந்த பீனட் அலர்ஜில அது போற வரைக்கும் அதுவும் பிரெக்னன்சில ரொம்ப கஷ்டம். இப்போ ஜெனட்டிக்கலி அது அப்படியே டிரான்ஸ்ஃபர் ஆகுமா இந்தியன்ஸ்க்கு அப்படிங்கறது வந்து நம்ம ஒரு ஆய்வு பண்ணி தான் ஒரு கன்க்ளூஷன் பண்ண முடியும். இன்னைக்கு நம்ம அதை பத்தி ஒன்றும் சொல்றதுக்கு கிடையாது.
சென்னையைச் சேர்ந்த உணவியல் நிபுணர் கௌசல்யா நாதன் அவர்கள்.
அனைவருக்கும் அறிவியல் கேட்டீர்கள். தயாரித்து வழங்கியவர் எல்ஆர் ஜெகதீசன். நேயர்களே, இன்றைய தமிழோசை இத்துடன் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை வழக்கம் போல் சந்திப்போம். வணக்கம்.